திருச்சிற்றம்பலம் சைவம் டார்கின் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்க இருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: எம்பெருமான் திருநாவுக்கரசர் தேவாரத்தில் முப்பொருள். உரை வழங்குபவர் திருமதி விமலா சுப்பிரமணியன் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
திருச்சிற்றம்பலம் நம பார்வதி வதையே அரகர மகாதேவா, சிச்சபேசா சிவ சிதம்பரம், தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துறையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி. திருச்சிற்றம்பலம் நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும், நமச்சிவாயவே நானறிவிச்சையும், நமச்சிவாயவே நானவின்றே தூமே, நமச்சிவாயவே நன்னெறி காட்டுமே. பதிகம் 7 700 பகரும் மா கவியோகி, பரசு நாவரசான பரம காரண ஈசன், அதிகை மாநகர் மேவி அருளினால் அமன் மூடர், அவர் செய் வாதைகள் தீரும் அனகன் வார்கடல் சூடின், நிதியராகுவர் சீர்மை உடையராகுவர், வாய்மை நெறியராகுவர், பாவம் வெறியராகுவர், சால மதியராகுவர், ஈசன் அடியராகுவர், வானம் உடையராகுவர், பாரில் மனிதரானவர்தாமே. திருச்சிற்றம்பலம் எல்லாம் வல்ல பாகம்பிரியாள் சமேத சங்கர ராமேஸ்வர பெருமான் பொற்பாதங்களை எனது முக்கரணங்களால் பணிந்து வணங்கிக் கொண்டு, நாவுக்கரசு பெருமானின் பொன்னார் கழல்களை மனம் மொழி மெய்களால் பணிந்து வணங்கி, அருமையான முறையிலே ஆன்மாக்கள் உய்ய வேண்டும் என்பதற்காக நல்ல சைவ சிந்தனைகளை நாள்தோறும் சிந்திக்கும் வகையிலே ஏற்பாடு செய்து அதனை நிகழ்த்தி கொண்டிருக்கும் சைவம் .org பொறுப்பாளர்களுக்கும் அன்பர்களுக்கும் எனது அன்பான வணக்கத்தினை கூறிக்கொண்டு, இந்த நிகழ்வினை நேரில் கண்டுகொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். திருச்சிற்றம்பலம் திருநாவுக்கரசு தேவாரத்தில் முப்பொருள் என்ற தலைப்பிலே நாம் 10 நாட்கள் தொடர்ந்து சிந்திக்க இருக்கின்றோம். சமயக்குறவர்களுள் 2 அவர், இருப்பதிலேயே வயது முதிர்ந்தவர், 1000 பிறை கண்ட அரசு என்று சொல்லப்படுபவர், திருமுனைப்பாடி நாடு, அந்த நாட்டிலே திருவாமூர் என்ற ஊரிலே புகழனார் மாதினியார் என்ற தம்பதியருக்கு திலகவதியார் மருள்நீக்கியார் என்ற 2 ஞான குழந்தைகள் அவதரிக்கின்றனர். புகழனார் என்பது இடுகுறி பெயர், இயற்பெயர். ஆனால் உலகத்தில் உள்ள புகழ் எல்லாம் சேர்ந்தால் என்ன ஒரு வடிவமாக இருக்கின்றோமோ அந்த வடிவம், அன என்பது ஓம உருபு. ஆக எல்லா புகழின் வடிவமாக இருப்பவர் புகழனார். மாதினியார் என்பது அம்மையாரின் பெயர், அதுவும் இடுகுறி பெயராக இருந்தாலும் மாதர்களில் இனிமையானவர் என்ற ஒரு பொருளும், இந்த திலகவதியாரையும் இந்த திருநாவுக்கரசரையும் போன்ற ஞான குழந்தைகளை பெறக்கூடிய மாது இனியார் என்ற ஒரு காரணப்பெயராகவும் அமைகின்றது. வேளாளர் குலம், அதிலே இவர்கள் இருவரும் சிறு பிராயத்தில் இருக்கின்றார்கள். திலகவதி அம்மையாருக்கு திருமணம் பேசப்படுகிறது கலிப்பகையார் என்பவரோடு. இந்த சூழலிலே புகழனார் சிவபதம் அடைகின்றார். அவரை தொடர்ந்து மாதினியாரும் உயிர் நீக்கின்றார். இருவரையும் ஒரே நேரத்தில் இழந்த குழந்தைகள் இருவரும் திகைத்து கொண்டு இருக்கின்றார்கள். ஒருவாறாக தேறி சடங்குகளை எல்லாம் செய்து முடிக்கின்றார்கள். பட்ட காலிலேயே படும் என்பதற்கு ஏற்ப கலிப்பகையார் போரிலே வீரமரணம் அடைந்தார் என்ற செய்தியும் வருகிறது. அதனை கேட்டு திலகவதியார் உயிர் துறக்க முற்படும் பொழுது நமது மருள் நீக்கியார் அவருடைய பாதத்தில் விழுந்து வணங்கி, அன்னையும் தந்தையும் இல்லை என்பதால் தாங்கள் என்னை பேண வேண்டும் என்று விண்ணப்பிக்கின்றார். அவர் பொருட்டு இவர் உயிர் தாங்குகின்றார். அதை சேக்கிழார் பெருமான் மிக அழகாக, அம்பர் மனைத்தவம் புரிந்து அம்பொன் மலிநூல் தாங்காது இல்லையா, அனைத்து உயிர்க்கும் அருள் தாங்கி இம்பர் மனைத்தவம் புரிந்து திலகவதியார் இருந்தார் என்று மிக அழகாக எடுத்து காட்டியிருப்பார். அந்த ஊர்லேயே பெரிய செல்வந்தர் நமது புகழனார். அவங்க வீட்டில் எவ்வளவு நகைனெல்லாம் இருந்திருக்கும், ஆனால் அதையெல்லாம் அணிய விரும்பாம அவங்க வந்து அருளையே தாங்கி இருக்கின்றார் என்று மிக அழகாக நமக்கு அவர் காட்டுகின்றார். அதன் பின்பாக இந்த சூழலை பயன்படுத்தி கொண்டு சமணர்கள் நமது மருள் நீக்கியாரிடம் தங்கள் மதத்திற்கு வரும்படி அழைத்து சென்று விடுகிறார்கள். இங்கே இவர் சமணத்தில் இருந்து மீண்டும் அம்மையாருடைய முயற்சியால் சைவத்திற்கு வருகின்றார். அவருக்கு சூளை நோய் வருகின்றது. அது சமணர்களால் தீர்க்க முடியாத பட்சத்திலே ஊட்டுவான் அழைத்து வர இங்கே வந்து அம்மையார் கோயிலுக்குள் அழைத்து செல்ல, அங்கே அவர் அந்த கூற்றாயினவாறு விளக்ககளீர் என்ற பதிகத்தை பாடி அந்த பதிகம் பாடும் உணர்வு அவருக்கு அப்பொழுது கிடைக்கிறது. ஆகையால் அந்த பதிகத்தை பாடுகின்றார். அதிகை வீரட்டானம், அந்த வீரட்டானத்துறை அம்மானே என்று மிக அழகாக அந்த பதிகத்தை பாடி முடிக்கின்றார். கடைசி பாடலை பாடி முடிக்கவும் அவருக்கு சூளை நோய் தீர்கின்றது. அதன் பின்பு தமக்கையார் பணித்த வகையிலே அவர் அந்த பணிகளை எல்லாம் செய்து கொண்டு வருகின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். சரியை பணிகள் எல்லாவற்றையும் செய்து கொண்டே வருகின்றார். ஆனால் அவர் நின்ற நிலை என்பது ஞானத்தில் ஞானம் என்ற நிலை வரையில் அவர் சென்று விட்டார் என்பதையும் நாம் அந்த நிகழ்வுகளின் மூலமாக கண்டுகொள்ளலாம். அதன் பின்பாக அவர் தொடர்ந்து பல தலங்களுக்கும் சென்று இறைவன் மீது நிறைய பதிகங்கள் பாடுகின்றார். அவற்றை எல்லாம் பாடி அதன் பின்பாக தனது 81வது அகவையிலே திருப்புகலூரிலே இறைவன் அடி சேர்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். அவர் அருளிய திருமுறைகள் 4, 5, 6 திருமுறைகளாக இருக்கின்றன என்றும் நாம் பார்க்கின்றோம். சரி, அந்த வகையிலே இப்போது அந்த முப்பொருட்கள் என்ன என்பதை முதலில் தெரிந்து கொண்டு அதன் பின்பாக அவருடைய தேவாரத்தில் முப்பொருட்கள் எங்கெல்லாம் பேசப்பட்டிருக்கின்றன என்பதையும் நாம் எடுத்து காணலாம். முதலாவதாக இவர் சமயக்குறவர்களுள் ஒருவர், சந்தானக்குறவர்களும் 4. அதிலே ஒருவர் உமாபதி சிவாச்சாரியார். அவர் மிக அழகாக ஒரு நமக்கு சித்தாந்த அட்டகம் என்ற 8 நூல்களை தந்துள்ளார். அதிலே திருவருட்பயன் என்பது ஒரு நூல். அந்த நூலில் உள்ள 10 தலைப்புகள் அது குறள் வெண்பாவில் அமைந்திருக்கும். ஆகையால் அதில் உள்ள 10 தலைப்புகளில் உள்ள பாடல் கருத்துக்களுக்கு பொருத்தமான திருமுறை பாடல்களை அவரே தொகுத்து தேவார அருள்முறை திரட்டு என்ற ஒரு நூலையும் செய்துள்ளார். அதிலே ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், பொதுவாக மூவருடைய பாடல்களையும் தேவாரம் என்று சொன்னாலும் ஞானசம்பந்த பெருமான் அருளியவை திருக்கடை காப்பு என்று சொல்லப்படும், சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளியவை திருப்பாட்டு என்று சொல்லப்படும். ஆனால் திருநாவுக்கரசு பெருமான் அருளிய பாடல்கள் தேவாரம் என்று சொல்லப்படுகிறது. இந்த நாவுக்கரசு என்ற பெயர் வந்து திருவதிகை வீரட்டானத்திலே பெருமான் அவருக்கு வழங்கிய திருநாமம். அந்த ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், 10 தலைப்புகளுக்கும் இவருடைய பாடல்களில் இருந்து பொருந்தும் அடியாக அமைந்திருக்கிறது பாடல்கள் அவர் தொகுத்திருக்கிறார் என்று நாம் பார்க்கின்றோம். சரி, இப்போது 13 நிலை, அதாவது இறைவனை பற்றி என்ன சொல்கின்றார் என்று பார்க்கலாம். 10 என்றால் நமக்கு தெரியும் இறைவன், 13 என்றால் முதுமையான நிலை. அப்ப அந்த 10க்கு இப்ப பொதுவா சைவம் வந்து 10, பசு, பாசம் எல்லாத்துக்குமே பொது இயல்பும் சிறப்பு இயல்பும் சொல்லும். பொது இயல்புக்கு தடத்த லட்சணம்னு பேரு, சிறப்பு இயல்புக்கு சொரூப லட்சணம்னு பேரு. இப்ப அந்த பொது இயல் அப்படிங்கிறது இறைவன் வந்து உயிர்கள்லாம் நலமடைய வேண்டும் என்பதற்காக 5 தொழில்கள், அதாவது படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல், பஞ்சகிருத்தியம்னு வடமொழியில சொல்லுவோம். அதை செய்யும் பொருட்டு உயிரில் பொருளாகிய உலகத்தோடும் உயிரோடும் அத்து விதமாக ஒன்றுபட்டிருக்கக்கூடிய நிலை, இதுதான் இறைவனுடைய பொது இயல்பு, தடத்த லட்சணம். எல்லாவற்றிலும் கலந்தெறி, உலகத்திலும் உயிரிலும் கலந்திருக்கின்றார் அல்லவா அது. அப்படி அவர் அவற்றோடு ஒன்று பட்டிருந்தாலும் அவர் விகாரப்பட மாட்டாரு. சரி, இந்த சிறப்பு இயல்பு அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா, எந்த ஒரு பொருளையும் அவர் சாராது, பிறிதொரு பொருளை சாராது. உண்மை அறிவு இன்பப் பொருள், அதாவது சத்து சித்து ஆனந்தம், சச்சிதானந்த பொருளாய் தனித்து நிற்கக்கூடிய நிலை, அதுதான் இறைவனுடைய சொரூப நிலை என்றும் சிறப்பியல்பு என்றும் சொல்லப்படுகிறது. உண்மை இயல்பு என்று சொல்லப்படுவதும் அதுதான் என்று நாம் பார்க்கின்றோம். இன்னும் தன்னியல்பு என்றும் சொல்லலாம். இந்த இரண்டு இயல்களிலும் தேவார பாடல்கள் இவரை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. ஆக அதை வந்து இதோடு பொருத்தி நமக்கு மிக அழகாக அவர் காட்டியிருக்கின்றார் என்பதை நாம் பார்க்கலாம். சரி, அப்போ பொது நிலையில எப்படி இருக்கிறாரு? முதுமை அப்படின்னா பழமைன்னு பார்த்தோம். அனாதியாக இறைவன் இருக்கக்கூடிய நிலை அது, விகாரப்படாமல் என்றும் ஒரே தன்மையா இருக்கக்கூடியது. உயிரோடும் உலகத்தோடும் அனாதியே இறைவன் கலந்து நிற்கக்கூடிய நிலைக்கு பதிமுது நிலை என்று பெயர். சரி, இப்ப இறைவன் வந்து உயிரோடும் உலகோடும் அத்துவிதமா நிற்கக்கூடிய நிலையில உயிரில்லாத உலகம் வந்து ஒரு பயனும் அடையாது. அது நமக்கு தெரிஞ்ச விஷயம், அது ஜடப்பொருள். இறைவன் வந்து நிறைவு பொருளா இருக்கிறதுனால அவருக்கும் எதுவும் தேவை கிடையாது, ஒரு பயனும் அவருக்கு தேவையில்லை. ஆனால் அனாதியே ஆணவ மலத்தால பிணிப்புண்டு இருக்கக்கூடிய உயிர்கள் அந்த மல பிணிப்பிலிருந்து நீங்கி அறிவு விளக்கம் இல்லையா பெற்று இன்பம் அடைய வேண்டும். அதான் இன்பம் அடைதல் தான் பெரும் பயன். அதை அடைவதற்கு உரிய பொருள் எது அப்படின்னா நமது உயிர் தான் அப்படின்னு நம்ம பார்க்கறோம். நாம் தான் அந்த உயிர்னு சொன்னோடனே மாந்தர்கள் அப்படிங்கறத வச்சு மாந்தர்களுக்காகத்தான் இந்த கருத்தை சொல்லப்பட்டிருக்குங்கிறத நம்ம மனசுல எடுத்து பார்த்து கொள்ளணும் அப்படின்னு பார்க்கணும். சரி, இப்ப இதுல என்ன சொல்லிட்டாரு அவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பதிமுது நிலையில முதல் இரண்டு பாடல்கள்ல இறைவன் தன்னுடைய அருளாலே உயிரின் பொருட்டு செய்யக்கூடிய ஐந்தொழில்களை எல்லாம் கூறி அவனே உயிருக்கு கட்டு நிலையிலும் வீட்டு நிலையிலும் கலை கண்ணாக இருக்கின்றான், பற்றாக இருக்கின்றான் என்று நமக்கு உணர்த்துகிறது. அடுத்த நான்கு பாடல்கள், 3, 4, 5, 6 பாடல்கள் என்னன்னா, பேரொளி பொருளாக இருக்கக்கூடிய இறைவனை உயிர் வந்து கட்டு நிலையில நிச்சயமாக அறியவே முடியாது. அது ஆணவத்தால கட்டப்பட்டிருக்கு, அந்த கட்டு நிலையில அதால அறியவே முடியாது. ஆனால் சுத்தமான பின்பு, தூய நிலைக்கு சென்ற பின்பு அந்த ஆன்மாவானது வீட்டு நெறியிலே உணரலாம் என்று அந்த நான்கு குறளும் நமக்கு எடுத்து சொல்கிறது. 7வது பாடல்ல இறைவன் வந்து உலகத்துல உள்ளும் புறமுமாக ஊடுருவி இருக்கின்றார், அப்படி இருந்து நமக்கு முத்தொழிலும் செய்கின்றார், எல்லாத்தையும் ஒடுக்கிட்டு மீளவும் படைக்கின்றார் போன்ற செய்திகள் எல்லாம் அங்க சொல்லப்பட்டிருக்கு. 8வது பாடல் வந்து சம்ஹாரத்தை பத்தி சொல்லுது. 7வது பாடல் முத்தொழிலும் சொல்லுது, 8வது பாடல் சம்ஹாரத்தை சொல்லுது, 9வது பாடல் அழித்தல் தொழிலை செய்த பின்பு மீண்டும் படைக்கின்றார் அல்லவா. அப்போ அவர் என்ன பண்றாரா, தன்னை அன்போடு தொழுபவர்களுடைய வினையை நீக்குகின்றார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, அடுத்தபடியாக 10வது பாட்டு வந்து இறைவனுடைய படைப்பு தொழிலை பற்றி கூறுகிறது. 11வது பாட்டு வந்து இறைவன் முத்தொழில் செய்வதற்கு 8 உருவங்களை கொள்கிறான் என்று கூறுகிறது. அடுத்து 8 உருவங்களை கொள்ளக்கூடிய இறைவன் எவ்வாறு இயக்குகிறான் என்பது சொல்லப்பட்டு இறைவன் காத்தல் தொழிலை எடுத்து சொல்லி, அடுத்து இறைவனுடைய சிறப்பு இயல்பையும் பொது இயல்பையும், பொது இயல்பால் அவன் விகாரம் அடையாமல் இருப்பதையும் சொல்லி, உயிரை பக்குவப்படுத்துவதற்காக அதற்கு தனுகரண புவன போகங்களை எல்லாம் அவர் தருகின்றார். அதையெல்லாம் கொடுப்பதால் ஒரு மயக்கம் வருகின்றது உயிருக்கு, பின்பு அந்த மயக்கத்தை தீர்ப்பதும் இறைவன்தான் என்பதையெல்லாம் நமக்கு மிக அழகாக எடுத்து சொல்லி இருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். சரி, ஆக இந்த இவற்றில் சொல்லப்பட்ட கருத்துக்களோடு இவருடைய பாடல்கள் எங்கனம் ஒத்து போகின்றன என்பதை நாம் இப்போது சிந்திக்கலாம். அந்த பதிமுது நிலை என்பதில் முதலாவதாக அவருடைய பாடல் திரு நேரிசையில், உருவமும் உயிரும் ஆகி ஓதிய உலகுக்கெல்லாம் பெருவினை பிறப்பு வீடாய் நின்ற எம் பெருமான் மிக்க அருவி பொன் சொரியும் அண்ணாமலையுழாய் அண்டர்கோவே மருவினின் பாதம் அல்லால் மற்றொரு மாடிலேனே என்று கூறுகின்றார். சரி, முதல் வரியில ஓதிய உலகுக்கெல்லாம் அப்படின்னா என்ன, பெரியோர்கள் நூல்கள்ல கூறியபடி அதை எடுத்துக்கொண்டு அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு, அதாவது எல்லா உலகங்களிலும் போதிய உலகம்னா எல்லா உல நூல்களில் சொல்லப்பட்ட எல்லா உலகங்களிலும். அப்புறம் எப்படி இருக்கிறாரு, உருவமும் ஆகி, அதாவது உருவமாகவும் இருக்கிறார், உயிராகவும் இருக்கின்றார் என்பதும் அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து பெருவினை பிறப்பு வீடாய் நின்ற எம் பெருமான் என்று சொல்லுகிறார். வினையின் காரணமாக, வல்வினையினால்தான், அந்த கட்டினால்தான் பந்தம் வருகிறது, பிறப்பு வருகிறது. அந்த பிறப்பாகவும் இருந்து அதன் பின்பு மலநீக்கம் பெற்ற பின்பு வீடாகவும் பெருமானே இருக்கின்ற, நின்ற பெருமான் என்று அவர்தான் நிற்கின்ற நமக்கு தலைவன் என்று சொல்லி, மிக்க அருவி பொன் சொரியும் இல்லையா, அண்ணாமலையிலிருந்து மிகுதியாக அருவி நீரானது அப்படி வருது, அது பொன் சொரியும் அண்ணா, பொன்னை சொரிகிறது என்று சொல்லுகின்றார். அடுத்து அண்டர் கோவை, அண்டர்னா நமக்கு தெரியும் தேவர்கள், தேவர்களுடைய தலைவனே என்று சொல்லி, நின் பாதம் அல்லால் உன்னுடைய திருவடியை தவிர மற்றொரு மாடிலேன் என்று சொன்னால் நான் சேருவதற்கு வேறு இடமே இல்லை என்று மிக அழகாக சொல்லுகின்றார். இப்போ உலகம் சொல்லியாச்சுன்னா உயிரில்லாத உலகம் நமக்கு தெரியும், அது என்னது அப்படின்னு பார்த்தோம்னா ஐம்பெரும் பூதங்கள், கதிரவன், திங்கள, சூரிய, சந்திரன் எல்லாம் ஐம்பெரும் பூதங்களும் வேற வேற உருவம் அடைந்து இயங்குது. சூரியனோ சந்திரனோ உருவத்தோடு அமைந்து இயங்குது. இது எல்லாமே எப்படி வருகிறது என்றால் இறைவனுடைய ஆற்றலால் தான் ஐம்பூதங்களும் சூரிய சந்திரனும் அமைதல் இயங்குதல் எல்லாமே நடக்கின்றது என்று நாம் பாருங்க. இதுக்கெல்லாம் காரணம் இறைவனுடைய ஆற்றல். சரி, இறைவன் வந்து உலகுக்கு உயிராக நின்று இயக்குகின்றார். அடுத்து நம்ம என்ன பார்த்தோம், நம்ம செஞ்ச வினையினால பிறப்பு இறப்பு இல்லையா, அதுவும் வருது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அப்ப கட்டு அப்படின்னு கட்டு நிலையில் இருக்கக்கூடிய உயிர்களுக்கு பிறப்பு வரும், அதன் பின்பாக நல்ல தூய்மையான நிலையை அடைந்த பின்பாக வீடு நிலைக்கு உயிர்கள் செல்லப்படுகிறது அப்படின்னு நம்ம பார்க்கோம். சரி, அதை மிக அதான் பந்தமும் வீடும் ஆயினார்க்கு என்று மாணிக்க வாசக சுவாமிகளும் பொற்சுண்ணத்துல இதே கருத்தை தான் நமக்கு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். சரி, அதன் பின்பாக என்ன சொல்றாரு, நின்ற அப்படின்னா எப்போதும் நிற்கின்ற அப்படின்னு பொருள்பட்டு தெளிவினால் நிகழ்காலம் இறந்த காலம் ஆயிற்று அப்படின்னு அழகா அதுல எடுத்து சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அவர்தான் நமக்கு தலைவன் என்பதையும் நாம் மனதிலே எப்போதும் கொள்ள வேண்டும் என்பதையும் நமக்கு மிக அழகாக இந்த பாடலானது எடுத்து கூறுகிறது என்று நாம் பார்க்கின்றோம். சரி, அப்போ இறைவனை விஸ்வரூபி விஸ்வாந்தர்யாமி அப்படின்னு வேதம் கூறுது. நமது சிவஞான சித்தியார்ல அருணந்தி சிவாச்சாரியார் உலகினுக்கு உயிரும் ஆகி உலகுமாய் நின்றது என்று மிக அழகாக சுபக்கம் 68வது பாடல்ல சொல்லியிருக்கிறார். இவர் பெருவினை பிறப்பு வீடாய் நின்ற பெருமான் சொன்னது அவர் அவ்வளவு அழகா சொல்லியிருக்கார் அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். அப்போ எது நமக்கு மாடு அப்படின்னு பார்த்தோம்னா, மாடுனா செல்வம், எது நமக்கு செல்வம்னு பார்த்தா இறைவனுடைய திருவடி தான் நமக்கு செல்வம். இதைத்தான் நமக்கு ஞானசம்பந்த பெருமானும் செல்வன் கழலேத்தும் செல்வம் செல்வமின் நமக்கு அழகாக எடுத்து காட்டி இருந்தார் என்று நாம் பார்க்கின்றோம். அதே போல இப்போது நாம் சிந்தித்த நாவக்கரசு பெருமானுடைய பாடலை தொடர்ந்து அடுத்து நாம் அண்டமார் இருளூடு கடந்து உம்பர் உண்டு போலும் ஓர் ஒன் சுடர் அச்சுடர் கண்டு இங்கு ஆர் அறிவார் அறிவாரெல்லாம் வெண்திங்கள் கண்ணி வேதியன் என்பரே அப்படிங்கிற பாடல். இது 5வது திருமுறையில வருது. இப்ப அளவற்ற அண்டங்கள் இருக்கு நமக்கு தெரியும், அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் இறைவனை சொல்றோம். அங்க எல்லாம் புற இருளும் இருக்கு, இருக்கிற உயிர்களுக்கு உள்ள அக இருளும் இருக்கு. அப்ப இந்த புற இருள் இந்த அக இருள் இதெல்லாம் கடந்து அதற்கு மேலான ஒரு ஒப்பற்ற பேர் ஒளி பொருளாக இறைவன் இருக்கின்றார். அதை யாராலும் எளிதாக அறிய முடியாது. அவருடைய அருளால் உணரக்கூடிய மெய்யன்பர்கள் அந்த சுடரை வெண்ணிறத்துல இளம்பிறை அணிந்த முற்று உணர்வு உடைய சிவபெருமான் அப்படின்னு சொல்றாங்க. இருள் புற இருள் அக இருள் ரெண்டும் இருக்கு, இதை தாண்டி இருக்கக்கூடிய பேரொளி பொருளை எல்லாரும் பார்க்க முடியாது, பக்குவ ஆன்மாக்கள் அதை சிவம் என்று கூறுகின்றார்கள் என்று மிக அழகாக இந்த பாடல்ல சொல்லியிருக்காங்க. இதைத்தான் அழகா நமக்கு வந்து நம்முடைய சிற்றறிவாலோ நூலறிவாலோ பாசஞானத்தாலோ பசிஞானத்தாலோ இறைவனை அறிய முடியாது, பதிஞானத்தால் மட்டும்தான் அறிய முடியும் என்று சித்தியாரும் எடுத்து இயம்புகிறது. அப்போ ஒளி பொருட்களை எல்லாம் ஒளிர செய்யறது மாதிரி அறிவு பொருட்களாடிய உயிரோட அறிவை விளங்க செய்பவர் யாரு அப்படின்னா, இயற்கை உணர்வும் முற்றுணர்வும் உள்ள சிவபெருமான் தான். அவரால் தான் இதை செய்ய முடியும். அவர் வந்து இந்த இருளுக்கெல்லாம் ஒளியாக இருக்கின்றார். எப்படி என்றால், ஆதியும் அந்தமும் இல்லாத அரும்பெரும் ஜோதியாக இருக்கின்றார். என்னெல்லாம் ஒளி பொருள் நம்ம பார்க்குறோம், இப்போ நமக்கு தெரிஞ்ச மூன்று பொருட்கள் சூரியன் சந்திரன் அக்னி, அதற்கு ஒளி தருவதும் அவர் தான். அப்போ அவரை வச்சுத்தான் எல்லாம் நிகழ்கின்றது அப்படிங்கிற ஒரு சிறப்பை, பதியோட சிறப்பை இந்த தேவாரத்தின் மூலமாக நாவுக்கரசு பெருந்தகை நமக்கு எடுத்து இயம்பியுள்ளார் என்று நாம் பார்க்கின்றோம். அதற்கு அடுத்தபடியாக அதே பதிமூது நிலையிலே திருவெண்காட்டு திருத்தாண்டகம், பாதம் தனி பார்மேல் வைத்த பாதர், பாதாளம் ஏழுருவ பாய்ந்த பாதர், ஏதப்படாவண்ணம் நின்ற பாதர், ஏழு உலகமாய் நின்ற ஏக பாதர், ஓதத்து ஒலி மடங்கிய ஊர் உண்டு ஏறி ஒத்து உலகமெல்லாம் ஒடுங்கிய பின் வேதத்து ஒலி கொண்டு வீணை கேட்பார் வெண்காடு மேவிய விகிருதனாரே என்பது அந்த திருத்தாண்டக பாடல் ஆறாம் திருமுறை. சரி, இந்த பாடலோட சாராம்சம் என்னன்னு பார்த்தோம்னா, திருவெண்காட்டில் எழுதலில் இருக்கக்கூடிய சிவபெருமான் வந்து அடியார்களை ஆட்கொள்ள வேண்டும் என்பதற்காக மானிட வடிவில் நிலந்தன் மேல் வந்தருளி நீழ்கடல்கள் காட்டின்னு மாணிக்க வாசக பெருமான் சொல்றாங்க இல்லையா, அகலமாய் யாரும் அறிவறித அப்பொருள் சகலமாய் வந்ததென்று உந்திபர என்று திருவுந்தியார்ல, யாராலும் காண முடியாத நிலையில் இருக்கக்கூடிய பெருமான் நம் பொருட்டு மானிட வடிவு தாங்கி வருவதை மிக அழகாக இந்த சாத்திர நூல்கள் நமக்கு இயம்புகின்றது. அப்படி அவர் மானிட வடிவிலே நிலந்தன் மேல் வைத்தருளிய திருவடிகளை உடையவர். கீழே ஒரு ஏழு உலகம் இருக்கு, மேல ஒரு ஏழு உலகம் இருக்கு இல்லையா. அந்த கீழே உள்ள ஏழு உலகங்கள்ல உள்ளும் புறமுமா அப்படியே நிற்கக்கூடிய திருவடியுடைய பாதாளம் ஏழினும் கீழ் சொற்கழிவு பாதமலர் திருவம்பாவை நமக்கு சொல்லுது. சரி, தன்னோட அருளால உலகம் பழுதுபடாம நிற்க செய்த அருள் உடையவர். இந்த கீழ் உலகத்தை மாதிரி மேல இருக்கக்கூடிய ஏழு உலகத்திலையும் உள்ளும் புறமுமாக நிற்கக்கூடிய ஏகபாதர், அவருக்கு அந்த நிலையில ஒரு திருநாமம் ஏகபாதர். பேரூழி காலத்துல கடல்களோட ஒலியெல்லாம் அடங்கி நிற்க, ஊழிக்காலம் வந்தா கடல் ஒலியெல்லாம் அடங்குது, எல்லா உலகத்தையும் தனக்குள்ள ஒடுக்கி அந்த ஒடுங்கிய உலகங்களையெல்லாம் மீள படைப்பதற்காக வீணையில் இருந்து வேதமாகிய பிரணவ ஓசையை எழுப்பி கேட்டுக்கொண்டு இருப்பார் என்பது இந்த பாடலோட சாராம்சம். சரி, இப்ப இறைவனுக்கு சொரூப நிலையில ஒரு நாமம் ஓருருவம் இல்லாதான் அப்படின்னு நமக்கு அழகா திருமுறைகள் சொல்லுது. ஆனால் நம் பொருட்டு ஐந்தொழில் செய்வதற்காக, நமக்கு அருள் செய்வதற்காக அவர் 25 மாகேஸ்வர வடிவங்கள் கொள்கிறார். அதுல ஏகபாத வடிவமும் ஒன்று. சரியா, இறைவன் சக்தியோட கூடி உயிர்களுடைய ஆணவ மலத்தை நீக்க வேண்டும் என்று பேர் இரக்கத்தோட நிற்கக்கூடிய வடிவம் இது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இவர் இது போல வீணை வாசிக்கும் செய்திய திருநாவுக்கரசு பெருமான் மற்றொரு பாடலையும் சொல்லி இருக்கிறாரு. பெருங்கடல் மூடி பிரளயம் கொண்டு பிரமனும் போய் இருங்கடல் மூடி இறக்கும், இறந்தான் களேபரமும் கருங்கடல் வண்ணன் களேபரமும் கொண்டு கங்காளராய் வருங்கடல் மீழ நின்ற எம் இறை நல் வீணை வாசிக்குமே என்று மிக அழகாக சொல்லுகிறார். இதுல கீழ் உலகம் ஏழு அப்படின்னு நம்ம பார்த்தோம். அது எதெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா, அதலம் விதலம் சுதலம் தராதலம் ரசாதலம் மகாதலம் பாதலம், இந்த ஏழும் கீழ் உலகம். சரி, அப்ப அதான் நம்ம பார்த்த மாதிரி பாதாளம் ஏழினும் கீழ், இந்த ஏழு லோகத்துக்கு கீழே சுவாமியுடைய திருவடி. அப்ப அவர் எங்கு சர்வ வியாபகமாக எப்படி இருக்கின்றார் என்பதைத்தான் திருவம்பாவையும் இயம்புகிறது, அதைத்தான் நாவுக்கரசு பெருமானம் நமக்கு இதிலே இறைவனுடைய சொரூபத்தை நமக்கு அழகாக உணர்த்துகின்றார். சரி, அடுத்து மேலுலகம் ஏழு அப்படின்னா என்னதுலான்னு பாத்தீங்கன்னா, பூலோகம் புவலோகம் சுவலோகம் மகலோகம் சனலோகம் தவலோகம் சத்தியலோகம். சரி, ஆக இப்படி கீழையும் மேலையும் இருக்க எல்லா உலகமும் ஒடுங்கின பின் ஒடுங்காமல் இருக்கக்கூடிய தோற்றக்கேடு இல்லாத ஒருவர் யாருன்னா சிவபெருமான் தான். அப்படி இருப்பதால் தான் அவர் மீண்டும் உலகத்தை தோற்றுவிக்க முடியும். அவரும் ஒடுங்கிட்டாருன்னா யார் தோற்றுவிக்கிறது? அதனால அவர்தான் ஒடுங்காமல் இருப்பார். மீண்டும் உலகத்தை தோற்றுவிப்பது அவர்தான். ஒடுங்கிய மலத்து உளதாம் அந்தம் ஆதி என்மனார் புலவர் இல்லையா அப்படின்னு சிவஞான போதும் முதல் சூத்திரத்தில் இந்த கருத்தானது சொல்லப்பட்டிருக்கிறது என்று நாம் பார்க்கின்றோம். சரி, இதற்கு அடுத்தபடியாக இறைவனுடைய பொது இயல்பு தடத்த லட்சணத்தை மிக அழகாக சொல்லுகின்றார். நின்ற திருத்தாண்டகம் என்று நாம் அவருடைய அருமையான ஒரு பதிகத்தை பார்த்திருப்போம். அதிலே வருகிறது, இருநிலனாய் தீயாகி நீரும் ஆகி இயமானனாய் எரியும் காற்றும் ஆகி அருநிலைய திங்களாய் ஞாயிறாகி ஆகாசமாய் அட்ட மூர்த்தியாகி பெருநலமும் குற்றமும் பெண்ணும் ஆணும் பிறர் உருவும் தம் உருவும் தாமே ஆகி நெருநலையாய் இன்றாகி நாளையாகி நிமிர்புன் சடையடிகள் நின்றவாறு என்பது அந்த தாண்டக பாடல். இரு அப்படிங்கிறது இரண்டுங்கிற பொருள் இங்க கொள்ளக்கூடாது. பெரிய அப்படிங்கிறது இரு நிலம்னா மிக பெரிய நிலம். அப்புறம் தீயாகினா நெருப்பு நீர். அப்புறம் இயமானங்கிறது ஆன்மாவை குறிக்கிறது, உயிரை குறிக்கிறது. எரி அப்படிங்கிறது காற்றை குறிக்கிறது, எரியும் காற்றுமாகி அதான் காற்றை குறிக்கிறது. அதன் பின்பாக திங்கள் ஞாயிறு, அதாவது சூரியனும் சந்திரனும் அதையும் சொல்லியாச்சு. இது எல்லாத்துக்கும் இடம் கொடுக்கக்கூடிய ஆகாசம், ஆகாயமாகவும் மொத்தம் அட்ட மூர்த்தமாக இறைவன் விளங்கின, அதாவது பஞ்சபூதங்கள் சூரியன் சந்திரன் உயிர் இதெல்லாம் சேர்ந்து இயமானன் சொல்லப்படுறது உயிரை குறிக்கும். இந்த எட்டும் சேர்ந்த அட்டமூர்த்தம் என்று சொல்லுவோம். அப்படி அட்டமூர்த்தமாக விளங்குபவர் இறைவன். இப்போ நலம் அப்படின்னாலே நன்மை, பெருநலனும் ரொம்ப பெரிய நன்மை. எது ரொம்ப பெரிய நன்மைனா அழியாத பேரின்பம், அதுதான் வீடு பேரு. சரியா, அவரே வீடு பேராகவும் அதான் பெருநலமும். குற்றம் அப்படின்னா உயிர்கள் வந்து அந்த கட்டு நிலையில இருக்கு இல்லையா, அந்த கட்டுறுத்தக்கூடிய குற்றமாகவும் பெண்ணாகவும் ஆணாகவும் பிற உருவங்கள் உடையவராகவும் தம் உருவும் தாமையாகி இல்லையா, தம்முடைய உருவும் தாமையாகி அப்புறம் நெருநலைனா நேற்று அப்புறம் இன்று அடுத்த நாளையாகி அவர் என்றும் நீண்ட செஞ்சடையோடு நிமிர்பொன் சடையடைகள் இல்லையா, நீண்ட செஞ்சடை உடையவராக என்றும் அதான் நின்றவாறினா என்றும் நிலைத்து நிற்கும் இயல்புடையவர் என்று அந்த பாடலின் கருத்து. இயமானன்னா உயிர்னு பார்த்தோம். சிவபெருமான் வந்து உலக பொருள் அனைத்துமாக இருக்கின்றார். உயிர்களுக்கு பந்தம் வீடு பேர் ரெண்டும் கொடுக்கிறார். சரியா, அது ரெண்டுமே சிவபெருமான் தான் தடுகிறார். தடுத்தாட்கொண்ட புராணத்துல பந்தம் வீடு தரும் பரமன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதை இங்க நம்ம நினைவு கொள்ளலாம். அப்ப தானும் தன் சக்தியுமா நிற்கிறது உலக உயிர்கள் ஆண் பெண் என்று நிற்பதற்கு ஏதுவாக இருக்கு. எதுக்கு அவங்க ரெண்டு பேரும் அருளது சக்தியாக மரண தனக்குன்னு பாக்குறோம்ல, எதுக்கு அவங்க சக்தியும் சிவமுமா இருக்கிறாங்கன்னா உலக உயிர்கள் ஆண் பெண் அப்படின்னு நிற்பதற்கு ஏதுவாக அவர்கள் நிற்கின்றார்கள். இதனை சிவஞான சித்தியார்ல சக்தியும் சிவமுமாய தன்மை இவ்வுலகமெல்லாம் ஒத்து ஒவ்வா ஆணும் பெண்ணும் உணர் குண குணியுமாகி வைத்தனன் என்ற வரிகளின் மூலமாக நாம் இதை புரிந்து கொள்ளலாம்.